நீதியின் பாதையை ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டு இறைவனோடு சமாதானமாக இருக்க விரும்புகிற இறைவனின் திருநாமத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த பாடத்திலே இறைவனால் தடை செய்யப்பட்ட மரத்தின் கனியை புசித்த ஆதாம் ஹவ்வா இருவரும் இறைவனின் வழியை விட்டு விலகிச் சென்றதை பார்த்தோம். இறைவனால் தமது சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் இறைவனின் எதிராளியான சைத்தான் பின்பற்றி போவதற்கு இந்த சம்பவம் உதாரணமாக அமைந்தது. ஆதாமும் ஹவ்வாவும் பாவம் செய்ததற்கு முன்பெல்லாம் இருவரும் மிகவும் சந்தோஷமாக இருப்பார்கள். ஆனால் இப்பொழுதோ இறைவனின் சத்தத்தை அவர்கள் கேட்டபோது பயந்து வெட்கப்பட்டு அந்த தோட்டத்தில் இருந்த மரங்களின் பின்னே தங்களை மறைத்துக் கொண்டார்கள். எப்படியும் இறைவன் ஆதாம் ஹவ்வா இருவரையும் தூரத்திலிருந்து இந்த உலகத்தின் உபத்திரவம் வேதனையும் முள்ளும் குறுக்கும் வியாதியும் மரணமும் உங்களுக்கு உண்டாகும் என்று இறைவன் அவர்களோடு பேசினான். தேவனுடைய எண்ணத்தின்படியே அந்த நாள் முதல் இந்த நாள் வரை ஆதாமுடைய சந்ததியின் மேல் மரணமானது நிழலில் தொடங்கி வந்தது. ஆதாமின் சந்ததிகள் யாவரும் துர்குணத்தில் உருவாகி பாவத்திலே கர்ப்பம் தரித்தார்கள். நாம் விரும்பியோ விரும்பாமலோ நமது முற்பிதாவாகிய ஆதாமின் குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறோம். ஒரு எலியானது தான் கருத்தரித்ததை பெற்றெடுக்கும், அவ்விதமாகத்தான் ஆதாமின் பாவமானது நாம் எல்லோரும் பாவிகளாகவே பிறக்க செய்தது. தொற்று வியாதியான தோல் சம்பந்தப்பட்ட வியாதியானது தன்னை சார்ந்தவர்களை தொற்றிக்கொண்டாமல் விடாது. அப்படியே ஆதாமுடைய பாவம் அவனை இறைவனை விட்டு பிரித்தது போலவே நமது பாவமும் நம்மை இறைவனை விட்டு பிரித்துவிட்டது. இதை இறைவாக்கியம் இப்படியாக கூறுகிறது. ரோமர் 5:12 ஏசையா 59:2 வாசிக்கலாம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லோருக்கும் வந்தது போலவும் இதுவுமாயிற்று. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிக்கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இந்த செய்தியானது இங்கே சமாதானப்படுத்துவதற்காக அல்ல, ஆனால் இதுதான் அந்த வழி. சத்தியம் என்பது காரமான மிளகைப் போல என்று ஒரு வழக்கச் சொல் உண்டு. இவ்விதமாக ஆதாம் என்ற மனிதனின் ஒரே ஒரு பாவம் முழு மனுக்குலத்தையும் இறைவனை விட்டு எப்படி பிரித்ததென்று பார்க்கிறோம். ஆதாம் கீழ்ப்படியாமல் போன அந்த நாள் முதல் இதுவரையிலும் உள்ள இனி மேலும் பிறக்கப் போகிற அத்தனை மனுக்குலமும் ஒளியின் ராஜ்யத்தை இழந்து இருளின் ராஜ்யத்திற்குள் பிரவேசித்தனர். இனி அவர்களுக்கு தேவர் ராஜ்யத்தில் எந்தவிதமான பங்கும் இல்லை. அவர்களின் பாவத்தின் மித்தமாகவும் அவர்களுடைய பங்கு சைத்தானோடு இருப்பதாலும் அவர்கள் தங்களை பிடித்துக் கொண்ட சைத்தானுக்கு அடிமையாய் போனார்கள். இப்பொழுதோ தங்கள் பாவம் அடிமைத்தனம் பயம் அதனால் ஏற்படும் மரணம் அதற்கு பிறகு இவைகளின் தண்டனையாகிய நித்திய நரகத்தில் தள்ளப்படுதல் இவைகளை குறித்த நம்பிக்கையல்லாமல் நித்திய வாழ்வை குறித்து இந்த உலகத்தில் அவர்களுக்கு எந்தவிதமான நம்பிக்கையும் இல்லை. இறைவாக்கியம் இதோடு நிறுத்தப்பட்டிருக்குமானால் நாம் புத்தகத்தை மூடிவிட்டு கடலில் ஏதோ ஒன்றை இழந்தவனைப் போல நாம் துக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆதாமின் சந்ததிக்கு இறைவன் ஒரு இரட்சிப்பின் வழியை திறக்காமல் இருக்குமானால் நாம் எப்பொழுதும் இறைவனின் தண்டனையால் மூடப்பட்டிருப்போம். ஆனால் நம்முடைய இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே இறைவாக்குகின்றன. நபிமார்கள் மூலமாக எழுதின கதையானது ஆதாம் நபியின் பாவத்தோடு மாத்திரம் நின்று போகவில்லை. இரக்கத்தில் பெரியவனான இறைவன் ஆதாம் நபியின் சந்ததியினருக்காக ஒரு இரட்சிப்பின் கதவை திறந்து வைத்தான். அதை இறைவாக்கு இவ்விதமாக கூறுகிறது. ரோமர் 5:20 லூக்கா 2:10 தீத்து 2:11 நாம் வாசிக்கலாம். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாய பிரமாணம் வந்தது. அப்படியிருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும். நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியையும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாக்குதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. பாவம் பெருகின இடத்தின் இறைவனின் கிருபை பெருகினது என்றும், பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் என்றும், எல்லா மனிதர்களுக்கும் இரட்சிப்பை வெளிப்படுத்தும் இறைவனின் கிருபையானது வெளிப்பட்டிருக்கிறது என்றும் மேற்குறிப்பிட்டுள்ள ஆயத்துக்கள் கூறுகின்றன. நாம் ஏற்கனவே பார்த்தபடி இறைவன் பரிசுத்தமானவனாக இருக்கிறபடியால் பாவம் செய்த மனிதன் தண்டிக்கப்பட வேண்டும். இறைவன் நீதியுள்ளவனாக இருக்கிறபடியினால் பாவத்தை மறந்துவிட முடியாது. ஒவ்வொரு பாவத்தையும் பாவியையும் தண்டிக்க வேண்டும். பாவத்தின் தண்டனை என்பது மரணமும் இறைவனை விட்டு நித்தியமாக பிரிக்கப்படுவதுமாகும். இறைவன் மாறாதவன் என்பதை போல பாவத்தின் தண்டனையும் மாறாததாயிருக்கிறது. எப்படி இருந்தாலும் பாவத்தின் தண்டனையாகிய மரணத்திலிருந்து பாவிகளை விடுதலையாக்கும்படியாக பரிசுத்தமான இறைவன் என்ன திட்டத்தை வைத்திருந்தான் என்பதை நாம் இறைவாக்கின் மூலம் பார்க்கப் போகிறோம். இறைவன் பரிசுத்தமானவன் மட்டுமல்ல, அவன் இரக்கம் நிறைந்தவனமாக இருக்கிறான். நீதிபடியாக இருக்கும் இறைவன் நம்மை விரும்பக்கூடியவனாகவும் இருக்க விரும்புகிறான். ஆதாமும் ஹவ்வாவும் பாவம் செய்த அந்த நாளிலே பாவிகளை ரட்சிக்கும்படியாக இறைவன் எப்படிப்பட்ட ஆச்சரியமான திட்டத்தை வைத்திருந்தான் என்பதை நாம் இன்று பார்க்கப் போகிறோம். தௌராத்தின் முதல் புத்தகமாகிய ஆதியாகமம் புஸ்தகத்தை தொடர்வதன் மூலமாக நாம் ஒரு நற்செய்தியை அறிந்து கொள்கிறோம். ஆதியாகமம் 3:15 ஆயத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இந்த கடினமான வார்த்தையானது முக்கியமானதாகும். சத்தியங்களை உள்ளடக்கினதாக இருக்கிறது மாத்திரமல்ல, இறைவனால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் தொடர்ந்து வந்த காலகட்டத்தில் விளக்கப்பட்டக்கூடியதாகவும் இருந்தது. இந்த கடினமான வார்த்தையானது முக்கியமானதாகும். சத்தியங்களை உள்ளடக்கினதாக இருக்கிறது மாத்திரமல்ல, இறைவனால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் தொடர்ந்து வந்த காலகட்டத்தில் அறியப்படக்கூடியதாகவும் இருந்தது. இந்த வார்த்தையை சுருக்கமாக விளக்கினால், இந்த உலகத்திற்கு இறைவனால் அனுப்பப்பட போகிறதான ஒரு இரட்சகனை குறித்தான திட்டமாக இருக்கிறது. சைத்தானால் ஆளுகை செய்யப்படுகிற ஆதாமின் சந்ததிகளை மீட்கும்படியாக பரிசுத்தமான மீட்பை பற்றி சொல்லப்பட்ட முதல் வார்த்தை இதுவாகும். இந்த பகுதியிலிருந்து வார்த்தையிலிருந்து இறைவன் தான் அனுப்பப்போவதாக வாக்கு பண்ணின மீட்பரை குறித்து 4 காரியங்களை நாம் பார்க்கலாம். முதலாவதாக, இறைவனால் சொல்லப்பட்ட மீட்பர் கன்னியாயிருக்கிற ஒரு ஸ்திரீயின் மூலமாக பிறப்பார். நாம் அனைவருக்கும் ஆண் ஒரு பெண் ஆகிய பெற்றோர் நமக்கு உண்டு. ஆனால் நமக்கு அனுப்பப்படுகிற மீட்பரானவர் இறைவனின் வல்லமையால் ஒரு ஸ்திரீயிடமிருந்து மட்டும் வரவேண்டும். அந்த மீட்பருக்கு உலக பிரகாரமான தகப்பன் இருக்கக்கூடாது. இந்த மீட்பரானவர் ஆதாமுடைய வம்சம் வழியில் வரக்கூடாது. காரணம், ஆதாமின் வம்சம் வழியினர் எல்லோரும் பாவத்தில் பிறந்தவர்களே. பாவிகளை இரட்சிக்கிற மீட்பர் பாவமில்லாதவனாக இருக்க வேண்டும். ஜனத்தில் வாசம் பண்ணும் இறைவனிடத்திலிருந்து வரவேண்டும். இப்படியாக இந்த வாக்கியம் நமக்கு கூறுவது என்னவென்றால், இறைவனால் வாக்கு பண்ணப்பட்ட அந்த மீட்பர் வரும்போது அவர் ஒரு ஸ்திரீயின் வித்தாகத்தான் வரவேண்டும் ஒழிய ஒரு ஆணின் வித்தாக இருக்கக்கூடாது. ஆதாமும் ஹவ்வாவும் பாவம் செய்த அந்த நாளில்தானே இறைவன் அறிவித்த ஒரு காரியம் இருக்கிறது. இறைவனால் அனுப்பப்பட்ட இரட்சகருக்கும் சைத்தானுக்கும் இடையில் நடக்கக்கூடிய சம்பவத்தை இறைவன் கூறுகிறான். வரக்கூடிய பாடங்களில் மீட்பரை ஜனங்கள் எப்படியெல்லாம் வேதனைப்படுத்துவார்கள், எப்படி அவரை கொலை செய்வார்கள் என்பதையெல்லாம் இறைவன் நபிமார்கள் மூலமாக வகியாக அறிவித்துள்ளான். நம்மை திரும்ப இறைவனிடம் கொண்டு வரும்படியாக இறைவனின் திட்டத்தின் ஒரு பாகமான அநீதியுள்ள மனிதர்களுக்காக நீதியுள்ள ஒருவர் தன் ஜீவனை குர்பானாக பலி கொடுக்கும்படியாக உலக இரட்சகர் பாவத்திற்காக மரிக்க வேண்டும், பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆதாமின் சந்ததியான ஜனங்கள் பாவிகளாக மாறிவிட்ட போது இறைவன் சைத்தானிடம் மீட்பராகிய ஒருவர் பிறந்து உன் தலையை நசுக்குவான் என்று சொன்ன வார்த்தையானது சைத்தானுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தியாயிருந்தாலும் அந்த மீட்பர் சைத்தானின் தலையை நசுக்கி அவனுடைய வல்லமைகளான பாவம், வியாதி, சைத்தானின் அடிமைத்தனம் இவைகளிலிருந்து இன்சான் விடுதலையாவான் என்ற செய்தியானது பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்த மனிதர்களுக்கு ஒரு நற்செய்தியாகவே அமைந்தது. இறைவன் இறுதியாக அறிவித்த செய்தி என்னவென்றால், இருதரப்பட்ட மனிதர்கள் இருப்பார்கள். ஒரு கூட்டம் மக்கள் சைத்தானின் வழியிலும் மற்றொரு கூட்டம் இறைவனின் வழியில் இருப்பார்கள் என்பதே. சைத்தானின் வழியை பின்பற்றுகிறவர்கள் இறைவனின் வார்த்தைகளை மறுதலிப்பார்கள். மற்றொரு கூட்டம் மக்கள், அதாவது இறைவனின் வழியை பின்பற்றுவார்கள். இறைவனை நம்புவதோடு இறைவாக்கில் வகியாக சொல்லப்பட்ட நபியை, மீட்பரை குறித்த இறைவாக்கியங்களை அல்லது வாக்கு பண்ணப்பட்ட மீட்பரை குறித்தான வகியின் மேல் நம்பிக்கை வைப்பார்கள். ஆதாமும் ஹவ்வாவும் பாவம் செய்த அந்த நாளில் இறைவன் மனுக்குலத்தை பாவிகளை மீட்கும்படியான ஒரு அற்புதமான மீட்பரை குறித்து இறைவன் வாக்கு பண்ணினான். வரக்கூடிய பாடத்திட்டங்களில் பாவிகளை மீட்கும்படியாக வரப்போகிற மீட்பரை, இரட்சகரை குறித்து அவர் வந்து எப்படி ஜனங்களை மீட்பார் என்பதை குறித்து காலம் காலமாக படிப்படியாக இறைவாக்கினர்கள் சொன்ன தீர்க்க தரிசனங்களை குறித்து படிப்படியாக பார்க்கப் போகிறோம். இப்பொழுது உங்கள் சிந்தையில் இருக்கிற காரியத்தை குறித்து நீங்கள் சிந்திக்க அல்லது கவலைப்பட வேண்டியதில்லை. காரணம், காலம் காலமாக தொடர்ந்து வந்த சம்பவங்களை நாம் படிக்கப் போகிறோம். கிணற்றருகில் நிற்கும் ஒருவனை அதில் உள்ள தண்ணீர் பிரதிபலிக்கிறது போல இறைவாக்கிற்கு முன்பாக நிற்கும் ஒருவனின் நிஜமான பிரதிபலிப்பை இறைவாக்கானது காட்டும். இறைவன் கூறுவது என்னவென்றால், நீங்கள் இறைவாக்கு என்ற கிணற்றருகில் நிற்கிறீர்களா? நல்லது. அப்படிப்பட்டவர்களுக்கு இறைவன் கூறுவது, வெள்ளியை போலவும் மறைந்திருக்கிற பொக்கிஷத்தை போலவும் இருக்கிற இறைவாக்குகளை தேடுகிறவர்களாக போல நீங்கள் தேடுவீர்களானால் இறைவாக்கின் இரகசியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். வெள்ளியை போலவும் மறைந்திருக்கிற பொக்கிசத்தை போலவும் இருக்கிற இறைவாக்குகளை தேடுகிறவர்களைப் போல நீங்கள் தேடுவீர்களானால் இறைவாக்கின் இரகசியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். தௌரத்தின் முதல் புத்தகத்தின் 3 அதிகாரத்தை வாசிக்கப்பட்டவைகளை நினைவு கூறுகிறோம். இறைவாக்கு கூறுவதை தியானிப்போம். இறைவன் ஆதாம் நபிக்கும் ஹவ்வாவுக்கும் தோளினால் உண்டாக்கப்பட்ட ஆடைகளை உடுத்தினான். இந்த மனிதர்கள் நம்மில் ஒருவரைப் போல நன்மை தீமை அறிந்தவர்களாக மாறிப்போனார்கள். ஜீவ விருட்சத்தின் கனிக்கு நேராக தங்கள் கரங்களை நீட்டி அதன் கனிகளை பறித்து புசித்து அவர்கள் என்றென்றும் பாவத்துடன் ஜீவிக்கிறவர்களாக ஆகிவிடக்கூடாது. அதனால்தான் ஆதாமை தான் படைத்த பூமிக்கு இறைவன் அனுப்பிவிட்டான். ஆதாமை அனுப்பிவிட்டு அந்த ஜீவ விருட்சத்தை காவல் செய்யும்படியாக சுடரொளி பட்டயம் ஏந்திய மலக்குகளை இறைவன் பாதுகாவலர்களாக வைத்தான். ஆதியாகமம் 3:21-24 வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரைப் போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடிராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்தவர் தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டத்தையும் வைத்தார். மேற்கூறப்பட்டவைகள்தான் தௌரத்தின் முதல் புத்தகத்தின் மூன்றாம் நூலின் சாராம்சம். இந்த நிகழ்ச்சியை முடிப்பதற்கு முன் மூன்றாவது நூலிலிருந்து சொல்லப்பட்ட சில முக்கியமான வார்த்தைகள் சம்பவங்களை நினைவில் நிறுத்துவோம். ஆதாமும் ஹவ்வாவும் பாவம் செய்து தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிய வந்தபோது தங்கள் நிர்வாணத்தை மறைக்க அத்தி இலையினால் செய்த உடைகளை தாங்களே செய்து உடுத்திக் கொண்டார்கள். ஆனால் அந்த அத்தி இலைகள் அவர்களின் நிர்வாணத்தை மூட முடிந்ததா? இல்லை. அதனால்தான் அவர்களின் இறைவன் தோளுடைகளை அவர்களுக்கு கொடுத்தான். இது எதை காட்டுகிறது என்றால், இன்சான் தன் பாவத்திற்கு பாவத்தை இறைவனிடமிருந்து மறைக்க தானே ஒரு பரிகாரத்தை செய்து கொள்ள முடியாது. அதனால்தான் இறைவன் தோளுடைகளை அவர்களுக்கு கொடுத்தான். இது எதை காட்டுகிறது என்றால், இன்சான் தன் பாவத்தை இறைவனிடமிருந்து மறைக்க தானே ஒரு பரிகாரத்தை செய்து கொள்ள முடியாது. அப்படி செய்தாலும் அது அவனுடைய பாவத்தை இறைவனின் பார்வையை விட்டு மறைக்காது என்பதே. எப்படியும் இறைவன் மனிதனுக்காக ஒரு காரியத்தை செய்தார். அது என்னவென்றால், இறைவன் ஏதேன் தோட்டத்திலே ஒரு மிருகத்தை கொன்று அதன் தோலை எடுத்து உடையாக்கி ஆதாமை போர்த்தினான். ஆம், இறைவன் முதலில் ஒரு மிருகத்தை குர்பானாக ஏற்படுத்தினான். இறைவனால் கொல்லப்பட்ட அந்த மிருகத்தின் இரத்தத்தை ஆதாமும் ஹவ்வாவும் அதிர்ச்சியோடு பார்த்தார்கள். ரோமர் 6:23 படி பாவத்தின் சம்பளம் முடிவு மரணம் என்பதை இறைவன் இந்நிகழ்ச்சியின் மூலம் அவர்களுக்கு உணர்த்த விரும்பினான். அதோடு இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது என்பதையும் இறைவன் உணர்த்தினான். எபிரேயர் 9:22 நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லா இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இதை, அதாவது இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்ற இந்த சத்தியத்தை நாம் இன்று விளக்க முடியாது. பாவத்தின் கிரயத்தை செலுத்தியாக வேண்டும். பாவத்தின் கிரயம் மரணமே. இறைவன் ஒருவரே நமது பாவத்தை நீக்க முடியும். அதுவும் ஒரு குற்றமில்லாத மிருகம். இரத்தம் சிந்துதல் மூலமாக இன்சானுடைய பாவங்களை மன்னிக்க வேறெந்த உடன்பாடும் இல்லாதது நிலையில் இது ஒன்று மட்டுமே வெளியாக இருக்கிறது. அதனால்தான் இறைவன் பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை நினைவு கூறும்படியாக மனிதர்கள் இந்த மிருக பலியை கை கொள்ள வேண்டும் என்று இதை ஏற்படுத்தினான். இந்த மிருக குர்பான்கள் எல்லாம் ஒரு மீட்பர் வந்து தன் ஜீவனை கொடுத்து மனிதர்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவார் என்பதன் அடையாளமாக இருக்கிறது. இதை குறித்து பிறகு நாம் விரிவாக கற்றுக்கொள்ளலாம். ஆதாம் ஹவ்வாவுடைய நிர்வாணத்தை மறைக்க ஒரு மிருகம் குர்பானாக பலி செலுத்த வேண்டியது அவசியம் என்பதை இன்றைய பாடத்தில் அறிந்து கொண்டோம். அதற்கு பிறகு ஆதாமையும் ஹவ்வாவையும் ஜன்னத்துல் பிர்தௌசிலிருந்து இறைவன் வெளியேற்றினான். உடனே சுடரொளி பட்டையும் ஏந்திய மலக்குகளை ஜீவ விருட்சத்தை காவல் செய்யும்படியாக இறைவன் ஏற்படுத்தினான். ஆதாமும் ஹவ்வாவும் இறைவனால் தடை செய்யப்பட்ட மரத்தின் கனியை புசித்த போது அவர்கள் மரணத்திற்குட்பட்டார்கள். துரதிருஷ்டவசமாக ஜன்னத்துல் பிர்தௌசின் நன்மைகளை நிரந்தரமாக அனுபவிக்க முடியாமல் போய்விட்டது. இறைவன் சைத்தானே அவனுடைய பாவத்தின் காரணமாக தனது பிரசனத்திலிருந்து எப்படி துரத்திவிட்டான் என்பதை நாம் பார்த்தோம். இறைவன் பரிசுத்தவனாக இருக்கிறபடியால் பரிசுத்தமில்லாதவர்களை தண்டிக்கிறான். அன்பான நண்பர்களே, இரண்டு காரியங்களை நாம் நினைவில் கொள்வோம். முதலாவதாக, இறைவன் நீதிபரனாக இருப்பதால் அவனால் பாவத்துடன் ஒத்துப்போக முடியாது. அதனால்தான் ஆதாமையும் ஹவ்வாவையும் அவன் தண்டித்து ஜன்னத்துல் பிர்தௌசிலிருந்து வெளியேற்றிவிட்டான். இரண்டாவதாக, இறைவன் இரக்கம் மிகுந்தவன். அதனால்தான் இவர்களுக்கு இறைவனின் நியாய தீர்ப்பு பொருந்தின. எப்படியும் இறைவன் மனிதர்களை அழிக்க விரும்பவில்லை. அதனால்தான் இறைவன் சைத்தானின் இருளிலிருந்து இன்சானை விடுவிக்கும்படியாக ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தான். இன்சானை இருளின் ராஜ்யத்திலிருந்து நீக்கி இறைவனின் மகிமை நிறைந்த ராஜ்யத்திற்கான வாக்குத்தத்தமே அது. ஏமாற்றப்பட்டு விடாதீர்கள். இறைவனின் இரக்கத்தையும் அவனுடைய நீதியையும் ஒரே நிலையில் பார்க்கக்கூடாது. இந்த இரண்டு தன்மைகளும் ஒன்றாய் செயல்பட முடியாது. வரக்கூடிய பாடத்திட்டத்தில் இறைவனின் இரக்கமானது அவனுடைய நீதியுடன் ஒத்துப்போகாத நிலையிலும் எப்படி கிரியை செய்கிறது என்று பார்க்கப் போகிறோம். இந்த நீதியின் பாதி என்ற இந்த நிகழ்ச்சியானது உங்களுக்காகவே தயாரிக்கப்பட்ட நிகழ்ச்சி. இறைவனின் அற்புதமான வாக்குத்தத்தை பற்றி நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். ஆதாம் ஹவ்வா படைக்கப்பட்ட நாளில் இறைவனின் வழியில்தான் படைக்கப்பட்டார்கள். ஆதாம் ஹவ்வா படைக்கப்பட்ட நாளில் இறைவனின் வழியில்தான் படைக்கப்பட்டார்கள். மீட்பறை குறித்தான இறைவனின் வாக்குத்தத்தை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளும் வரை நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கவனிப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்கள் பாவத்திலிருந்து உங்களை விடுவிக்கும்படியாகவே மீட்பர் அனுப்பப்பட்டார். நீங்கள் அடுத்த பாடத்திட்டமான ஆபேல் காயினை பற்றிய பாடத்தை கவனிக்கும்படியாக உங்களை அழைப்பதோடு இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டதற்காகவும் உங்களுக்கும் நன்றி கூறுகிறோம். இறைவாக்கு சொன்னதை கவனித்து உங்களை இறைவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ரோமர் 5:20, மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாய பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. அடுத்த வாரம் இதே நாள் இதே நிகழ்ச்சியில் உங்களை மறுபடியும் சந்திக்கும் வரை இறையொருள் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.